الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون وقال أيضا أولئك كالأنعام بل هم أضل وقال تعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال أيضا أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون صدق الله مولانا العظيم கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய கணியமான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பட்டம் பெற்று வெளியாகும் ஹாஃபிஸாக்கள், முஅல்லிமாக்கள், ஆலிமாக்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய முதிர்ந்த உலமாக்கள் அனைவர்களும், மிக சிறப்பான ஒரு மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கனிவானவர்களே, அல்லாஹு தஆலா உலகில் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்தை முன்னோக்கக்கூடியவர்களை பல வகையாக பிரித்திருக்கிறார். ஒரு சாரார் வெறுமனே தன்னுடைய அனுபவத்துடன் வாழ்கிறார்கள், இன்னும் ஒரு சாரார் வெறுமனே தன்னுடைய புத்தியுடன் வாழ்கிறார்கள், இன்னும் ஒரு சாரார் புத்தியையும் வகையையும் ஒன்று சேர்த்து வாழ முடியும் என்று முயற்சிக்கிறார்கள். நாலாவது ஒரு வகுப்பார் அவர்கள் இந்த மூன்றையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வகைதான் அடிப்படை என்று வாழ்கிறார்கள். உலகில் இப்படிப்பட்ட ஒரு மக்களை தான் அன்று தொற்று இன்று வரைக்கும் உலகம் அனுபவித்திருக்கிறது, கண்டு கொண்டிருக்கிறது. சிலர் தன்னுடைய கண்ணை பார்வையை அனுபவத்தை தன்னுடைய ஐம்புலன்கள் சொல்லும் அந்த விஷயங்களை தான் அடிப்படையாக வைத்து தன்னுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம், குடும்பம் என்று அனைத்தையுமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் இதையும் தன்வசம் எடுத்துக்கொண்டு ஒரு படி முன்னேறி தன்னுடைய புத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய புத்தி தான் அனைத்தும் என்று அதன் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூணாவது சாராருக்கு வெறுமனே புத்தியை கொண்டு மாத்திரம் காரணங்களை சாதிப்பது சாத்தியமில்லை, அதனால வகையையும் உதவிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வகையையும் தன்னுடைய புத்திக்கேற்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக இப்பொழுது சபை தலைவர் அவர்களும் இங்கு இந்த நிஸ்வானுடைய தலைவர்களும் முன்வைத்தது போல வெறுமனே வகையை மையமாக வைத்து, அல்லாஹுடைய ஏவல்களை மையமாக வைத்து, அல்லாஹுடைய கட்டளைகளை மையமாக வைத்து வாழக்கூடிய ஒரு சமூகம் உலகத்தில் என்றும் இருக்கிறார்கள், அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். வெறுமனே அனுபவத்தில முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தார்கள், அதைதான் நாம் பின்பற்றுகிறோம் என்று இந்த ஒரு வகையுடைய சம்பந்தம் இல்லாமல் வெறுமனே ஆதத் பழக்கம், எங்களுடைய நாட்டு பழக்கம், ஊர் பழக்கம், முன்னோர்களுடைய பழக்கம் என்று இப்படி ஒரு சாரால் உலகத்தில் எல்லா காலத்திலுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்கம், அவர்களுக்கு வகை, அவர்களுக்கு இதொன்றுமே முக்கியத்துவத்துக்கு அங்கு இடமளிக்க மாட்டாது. தான் எந்த அனுபவத்தை மூதாதையர்கள் மூலமாக பெற்றிருக்கிறார்களோ அதுதான் தன்னுடைய வாழ்க்கையாக அவர்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஏராளமானவர்களை பார்க்குகிறோம். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு சாராரை பார்த்தா அவர்களுக்கு வகையோட எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் வெறுமனே புத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தன்னுடைய அக்கல், தன்னுடைய இன்டலெக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ் கொடுத்த நியமத் அதை எப்படி அந்த மனிதனை வழிகாட்டுகிறதோ அதன் பிரகாரம் தன்னுடைய அனுபவத்தையும் அந்த புத்தியையும் மையமாக வைத்து உலகத்தில் ஏராளமானவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள்ட்ட போய் சொன்னா இது ஹராம், அவர் தூக்கி வீசிடுவார்கள். அவர்களுக்கு பெண்கள் முகத்தை மூடணும் உண்டா, அது அவர்களுக்கு அலர்ஜிக்காக விளங்கும். அவர்களுக்கு ஷரியத்தில் ஹராம் உண்டுதுண்டா, அவர்களுடைய புத்திக்கு அது இடம் கொடுக்க மாட்டாரு. வட்டி ஹராம் உண்டா, அவர்களுடைய அனுபவத்தை வேறொரு விதமாக காண்பிப்பார்கள். அவர்கள் உலகத்தில் எப்பொழுதுமே தன்னுடைய புத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அமெரிக்காவை பற்றி ஒரு சிலர் எழுதியிருக்கிறார்கள் என்னவென்றால் அங்கு மரண தண்டனை இருந்தது, ஆனால் 1890 ஆரம்பிச்ச மரண தண்டனை அது 1900 அடையக்கூடிய நேரத்தில் இதுக்கு பிறகு மரண தண்டனை கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தது. என்ன காரணம்டா, இந்த சேர்ல தான் அவர்கள் மரண தண்டனை கொடுத்தார்கள். ஒருவரை மரண தண்டனை கொடுக்கிறதாக இருந்தா நாங்க எங்க நாட்டில் பார்த்திருக்கிறோம், முந்தி அவர்களை தூக்கில போடுவார்கள். சலாம் ஹுசைனுக்கு கொடுத்த தண்டனைய உலகமே கண்டு கழித்தது. எப்படி அவருடைய களத்துல கயிறு போட்டு அவரை தூக்கினார்கள் என்று அது போன்றுதான் உலகத்தில் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா கொடுத்தது எப்படி, ஒரு கரண்ட் சேர், அந்த சேர்ல உட்கார வச்சு அவருக்கு கரண்ட் தொண்டு கொடுப்பார்கள், அதோடு அவர் செத்து விடுவார். இதுதான் அமெரிக்கா கொடுத்த முறை. ஒரு முறை அந்த தண்டனை கொடுத்த நேரம் இந்த தலையிலிருந்து ரத்தம் வெளியானது. அதோட இது ஹியூமன் ரைட்ஸ், இது மனிதனுக்கு இப்படி தண்டனை கொடுக்க கூடாது என்று தண்டனையே நிறுத்தி போட்டார்கள். வெறுமனே புத்தியை மையமாக வைத்து அவர்கள் தண்டனை ஒன்று தேவையில்லை என்ற முடிவுக்கு, மரண தண்டனை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள். அதே அமெரிக்காவை இன்னொரு படி முன்னேறி நீங்க படிச்சீங்க சொன்னா, அந்த அமெரிக்காவை தான் புத்தியையும் எடுத்துக்கொள்ளும், அதே நேரத்தில் வகையையும் எடுத்துக்கொள்ளும். அமெரிக்காவுடைய ஒவ்வொரு டாலரும் இந்த வகைய அறிவிக்கிறது. அமெரிக்காவுடைய ஒரு டாலர் எடுத்து படிங்க, அதனுடைய 100 டாலர் எடுத்து பாருங்க, அதனுடைய 5-10 டாலர் எடுத்து 20 டாலர் எடுத்து பாருங்க, அதில் எழுதியிருக்கும் இன் காட் வி ட்ரஸ்ட், இறைவன் மீதுதான் எங்களுடைய எல்லா நம்பிக்கையும். அப்படின்னா பொருளாதாரத்தை மையமாக வைத்து நடத்தக்கூடிய பொருளாதாரம் தான் எங்களுடைய பொருளாதாரம் என்று இந்த பணத்தை காட்டி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. ஒபாமாவா இருக்கலாம், புஷ்ஷாக இருக்கலாம், இவர்கள் பதவியேற்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய அந்த பதவியேற்கும் வைபவம் நடக்கும் பொழுது நான் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக பார்த்தேன். ஒபாமா என்ன செய்கிறார், பைபிள்ல கையை வைக்கிறார், பைபிள் மீது கையை வைத்து ஆத்தெடுக்கிறார், நான் இதன் பிரகாரம் என்னுடைய இந்த ஆட்சியை நடத்துவேன் என்று. எங்கு லாபமாக இருக்குமோ அதுக்கு வரவேற்பு, எங்கு அதிருப்தியாக இருக்குமோ அதை தள்ளி போடுறது. பைபிளும் தன்னின சேர்க்கையை தடுக்கிறது, முன்னைய வேதங்களும் இதை தடுத்திருக்கிறது. லூத்தரை சலாத்துடைய சமூகத்துக்கு வந்த தண்டனையை அது முற்றுமுள்ளதாக அதை வரவேற்கிறது, அது ஒரு குற்றம் என்றதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பிரிட்டனும் அமெரிக்காவும் கனடாவும் அதை பார்லிமெண்டில் கைத்தட்டி வரவேற்கின்றது. இந்த பாவம் அவர்களுக்கு அவர்களுடைய வேதத்தில் கூட சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமில்லை. கனிவான சகோதரர்களை பெரியார்களே, போராட்டம், பயங்கர போராட்டம் உலகத்தில். வெறுமனே அனுபவத்தின் வாழ்க்கையாக வாழ்வோம், வெறுமனே புத்தியின் அந்த அடிப்படையோடு வாழ்வோம். தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஆட்சிக்கு மக்களை பயன்படுத்துறதுக்கு எங்க அல்லாஹ்வுடைய பேரை எடுத்துக்கொள்ளணுமோ, அது யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது வேற மதத்தவர்களாக இருக்கலாம். உலகத்தில் மதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மக்களுடைய உள்ளத்தில் ஒரு பற்று இருக்கிறது. அது அவர்கள் அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படாத எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கம் என்ற பேருந்து வரக்கூடிய நேரத்தில் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஒரு பற்றும், ஒரு கவர்ச்சியும், ஒரு பணிவு தன்மையும் ஏற்படுகிறது. ஆக உலகத்தில் வாழக்கூடியவர்கள் தன்னுடைய விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்காக அவர்கள் இந்த 3-இல் 1 பயன்படுத்தி வாழ்கிறார்கள். வெறுமனே அனுபவத்தோடு வாழக்கூடிய ஏராளமான மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே அந்த அனுபவம் தான். வித்தாக்கல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்தியால கூட காட்டு மிராண்டித்தனமாக வாழக்கூடியவர்கள், கனிபலிசம், மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்னிடத்தில் ஒரு மேகசின் இருக்குது, டைம்ஸ் என்ற மேகசின். அந்த மேகசினுடைய ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்குது இந்தியால கனிபலிசம். அதுல மினிஸ்டர்மார்கள், இந்திரா காந்தி அவர்கள் கூட அவர்களுடைய காலத்தில் அவர்களை சந்திச்சிருக்கிறார்கள். மனிதன் அப்படி செத்த பணத்தை வச்சு அவர்கள் பாபக்யூ என்ற இந்த மாமிசத்தை, இந்த பம்பலப்பட்டி ரோட்ல போனீங்க என்றாலும், நான் முந்தின நாள் இந்த பிளவுஸுக்கு, நியூ பிளவுஸுக்கு போயிருந்தேன், அங்க வெளியில உள்ள ஒரு தமிழ் பையன் சொல்றான், பாபக்யூ போடுறேன். பாபக்யூன்னா மனிதனை, இங்க கோழி இறைச்சியுடைய பாபக்யூ, அங்க மனித இறைச்சியுடைய பாபக்யூ. கண்ணை காரப்புல குத்தி எடுத்து அதை சூட்டாக்கி அதை வாயில போட்டு நல்ல ருசிச்சு சாப்பிடுகிறார்கள் வித்தாக்கள். இதே உலகத்தில் அனுபவத்தில் வந்தது. முற்காலத்திலிருந்து நாங்கள் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறோம், நாங்க மனித மாமிசத்தை சாப்பிடுவோம், இதுதான் எங்கட பழக்கம். நாங்க இதுக்கு மாற்றமாக எங்கட ஆடைகளை மாற்றிக்கொள்ள மாட்டோம், எதையுமே மாற்றிக்கொள்ள மாட்டோம். எங்கட அனுபவம் இப்படிதான் சொல்லுது. ஒரு சிலர் இன்றைக்கு மிக படிச்சிட்டார்கள், அவர்களுடைய புத்தி தான் எல்லாம். அவர்கள் ஆட்சி செய்வது அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய அனுபவம் சொல்லுது இப்படி கொண்டு போடலாம் என்று சொன்னா அது இவரக்கம் அது இறக்கம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு பேரை கொல்லணுமோ கொல்லலாம், அதுக்கு எவ்வளவு ஆயுதம் கொடுக்கணுமோ கொடுக்கலாம். உலகத்தில் எய்ட்ஸ் தடுக்கணும் என்று சொல்லுவார்கள், ஆனா எய்ட்ஸ் தடுக்கிறதுக்கு என்ன முறைய கையாளணுமோ, 70 மில்லியன் சென்ற வருடத்துடைய கணக்கெடுப்பின் படி 1980 எய்ட்ஸ் உடைய நோய் 1-2 பேருக்கு இருந்தது. இன்றைக்கு 70 மில்லியன் மக்களுக்கு இந்த நோய் சாடியிருக்கிறது. இதுக்கு ஏன் காரணம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் லூத்தலை சலாத்துடைய சமூகத்துக்கு எந்த நாசம் ஏற்பட்டதோ அதே நாசத்தினால் தான் அதிகமாக இது ஏற்படுகிறது என்பதை அவர்களுடைய புத்தியும் அனுபவமும் சொல்கிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இந்த வகையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய புத்தியை வச்சுதான் எல்லா விஷயத்தையும் அவர்கள் கிரகிக்கிறது, பார்க்கிறது, அனுபவிக்கிறது. இந்த புத்திக்கு மேல் அவர்களுக்கு எதையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை. எப்படி சம்பாதிக்கணும் இந்த உலகத்தில் யோசிக்கும் பொழுது, ஒரு பொருளாதார முறை உலகத்துக்கு அனுபவிக்கணும், அதை அறிமுகப்படுத்தணும் என்று சிந்திச்சுதான் 2009 அமெரிக்கா போன்ற நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை பயங்கரமாக அனுபவிச்சு கொண்டு இருக்கிறது என்பதை கண்கொண்டு உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் கூட அதை மாற்றிக்கொள்வோமே, இது ஒரு நல்ல முறைக்கு கொண்டு வருவோமே, இது ஒரு சீர்திருத்தமான முறையை கையாளுவோமே என்று சொல்லும் பொழுது, அது இஸ்லாம் தான் அதுக்குரிய முறை என்று சொல்லும் பொழுது, இஸ்லாமுடைய இந்த பேரை நாம் எந்த காரணத்துக்கொண்டும் வெளிவர விட்டுவிடக் கூடாது. அதை கட்டுப்படுத்தி தடுத்து எந்த அளவுக்கு நெருக்கமாக்கி அதை செய்ய முடியுமோ அப்படிதான் செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று மதர் தன்னி சுவான் இங்கு கூடியிருக்கிறதுடைய நோக்கம் 4வது அடிப்படையை பின்பற்றதான். அதுதான் வஹியுடைய அறிவை மையமாக வைத்து எங்களுடைய புத்தியையும் எங்களுடைய அனுபவத்தையும் அதற்கு சார்பானதாக ஆக்கிக் கொள்வோம். எங்களுடைய அதுக்கு பாதகமாக எங்களுடைய ஐம்புலன்களோ எங்களுடைய புத்தியோ அதுக்கு எதிராக வரக்கூடிய நேரத்தில் அதை விட்டுவிட்டு வகிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதுதான் குர்ஆன் சொல்கிறது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைப், மறைவானவற்றின் மீது நம்பிக்கையுள்ளவர்கள் என்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். நபி அவர்களுடைய காலத்தில் இந்த 3 வகையான மக்களும் இருந்தாங்க. மக்கத்தில் ஜாஹிலியத்துடைய மக்கள், அவங்க வெறுமனே அனுபவத்தோடு வாழக்கூடியவர்கள். அவங்களும் சிலையை வணங்கினாங்க, நாங்களும் வணங்குறோம். மூதாதர்கள் எப்படி செஞ்சாங்க, குழந்தையை உயிரோடு புதைச்சாங்க, நாங்களும் புதைக்கிறோம் என்ற ஒரு வாழ்வு வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் ஒரு சாரார் புத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வகைய ஒரு பக்கம் தட்டிட்டு அந்த ருஹ்பான்களும் அந்த வாழ்ந்த கிறிஸ்தவ ஃபாதரிகளும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததாக குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. அவர்கள் தேவைப்படப்பில் குர்ஆன் எடுப்பார்கள், தன்னுடைய மானத்துக்கு, தன்னுடைய கண்ணியத்துக்கு, தன்னுடைய பதவிக்கு, தன்னுடைய ஆட்சிக்கு அங்க விலை பேசக்கூடிய நேரத்தில் அதை தட்டி விடுவார்கள். இதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸஹீஹ் புகாரி வஹியுடைய பாடத்தில் 7வது ஹதீஸாக அல்லது 6வது ஹதீஸாக ஹிரக்கல் மன்னருடைய சம்பவத்தை பதிவு செய்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா ஆஹிருஷான் ஹிரக்கல், ஹிரக்கலுடைய முடிவு இந்த புத்தியாகத்தான் இருந்தது, அனுபவமாகத்தான் இருந்தது. மன அணி முல்கி, என்னுடைய ஆட்சி என்னை இந்த இஸ்லாத்தை தீனை வகையை ஏற்றுக்கொள்ள தடுக்கிறது. யாரிஃபூனஹுகமா யாரிஃபூன அப்னாஹும், தான் பெற்றெடுத்த குழந்தையை பெற்றோர்கள் அறிந்திருப்பது போன்று அவர்கள் நபியையும் நபியுடைய வகையையும் புரிந்திருந்தார்கள். அப்படி புரிந்திருந்த போதிலும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்ததே அவர்களுடைய பதவி, அவர்களுடைய பணம், அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய இந்த மமதை அவர்களுக்கு பெரிய ஒரு போராட்டமாக மாறியது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் ஒரு பக்கம் அவனுக்கு மனம் சொல்லுது, நான் இந்த முகம்மதை ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்குமே. மறுபுறம் அவருடைய கண்ணுக்கு விளங்குது, இவரை ஏற்றுக்கொண்டா என் ஆட்சி எல்லாம் போயிருமே. அவ புத்தியும் அனுபவமும் அந்த வகையையும் மூனையும் ஒன்று சேர்க்கிறார்கள். எதை வெள்ளைக்கு கொடுக்கணுமோ வகையதான் எல்லாரும் குர்பான் பண்றது. வகைய குர்பான் பண்ணிடுவோம், என் பதவியை பாதுகாத்துக் கொள்வோம், முகம்மது பின்பற்றிடுவேனா, ஆனா என் ஆட்சி அவருடைய கால கழுவவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் உண்மையான நபி என்றது எனக்கு தெரியும், ஆனா ஒன்று தெரிஞ்சு போதாது என்பதை இமாம் புகாரி அவர்கள் மிக தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யூத கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களும் தன்னுடைய மனைவிக்கேற்ப வகையை மாற்றிக்கொண்டார்கள். தன்னுடைய மனைவிக்கேற்ப வசதியானவருக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், வசதியானவருட வீட்டில் திருடு நடந்தா அதை மூடி மறைக்கிறது, ஏழைகளுடைய வீட்டில் நடந்தா பகிரங்கப்படுத்துறது, ஆற்றில் உள்ளவர்களுக்கு ஒரு வகை சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு வகையான சட்டம், இதுதான் இருந்தது. இருநூறு ஹிஜ்ரி வஃபாத்துக்கு பிறகு 200 ஹிஜ்ரியை அனுபவித்த இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தான் 600,000 ஹதீஸ்களை மரணம் செய்து குர்ஆனையும் சிறு வயதில் பாடமாக்கி, தன்னுடைய தாய் வகையை நம்பி, ஒரு தாய் வகையை நம்பி வாழும் பொழுது அல்லாஹ் அந்த தாயையும் அந்த தாய் பெற்றெடுத்த குழந்தைகளையும் எப்படி கௌரவிக்கிறான் என்பதை இமாம் புகாரியுடைய வரலாறு நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பெற்றெடுத்த தாய் அந்த காலத்துல இவ்வளவு பெரிய ரிசர்ச்சும் சயின்டிபிக் ஆராய்ச்சிகளும் டாக்டருடைய மெடிசின் ஃபீல்ட்ல உள்ள முன்னேற்றங்களும் இல்லாத காலம். அந்த தாய் கொஞ்ச நாள் போக்கல குழந்தையுடைய கண் பார்வை எழுந்த நிலையில் கண்ட நேரம் அந்த தாய்க்கு உலகத்தில் ஒன்றும் தெரிப்படவில்லை. என்ன படைச்ச ரப் எப்படி யாக்குப் அலைஹிஸ் ஸலாத்துடைய கண் பார்வையை திருப்பி கொடுத்தானோ அந்த ரப்புக்கு என்னுடைய மகனுக்குடைய கண் பார்வையை திருப்பி தர முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் அந்த தாய் மன்றாடினார்கள். அல்லாஹ் அந்த தாயுடைய துவாவை கபூல் செய்து அந்த மகனுக்கு கண் பார்வை திருப்பி கொடுத்ததை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தாயுடைய உள்ளத்தில் வஹியுடைய நம்பிக்கை. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ்வுடைய தாயுடைய அந்த கஸ்ஸா, இந்த கஸ்ஸா என்று அங்கு நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த கஸ்ஸாவில் பிறந்தவர்கள் தான் இமாம் ஷாஃபி அவர்கள். அந்த இமாம் ஷாஃபியை பெற்றெடுத்த தாய் 2 வயதில் யத்தீமான அந்த குழந்தையை சுமந்து கொண்டு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து பட்ட கஷ்டம் அந்த இமாம் ஷாஃபி அவர்களை 7 வயதில் ஹாஃபிஸாகவும் 10 வயதில் மோட்டா இமாம் மாலிக்கை மரணம் செய்தவர்களாகவும் மாற்றியது. மேலான சகோதரர்களே, ஒரு சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களிலும் பெண்களிலும் சிறார்களிலும் முதியவர்களிலும் உருவாக்கி விட்டு போனார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், இந்த பாருங்க உலகம் எப்படி எல்லாம் வாழ்ந்துருச்சு, ஃபிரௌனை பார்க்கணுமா, அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபி ஜிக்ருக்கும் அஃலா தஅக்கிலூன், உங்களுக்கு நாம் ஒரு வேத குர்ஆன் இறக்கிறோம், அதில் உங்களை பற்றி பயான் செஞ்சிருக்கிறோம், அனுபவத்தில் வாழ்ந்தவர்களையும் சொல்லிருக்கிறோம், புத்தியோட வாழ்ந்தவர்களையும் சொல்லிருக்கிறோம், ரெண்டையும் கலந்து வாழ்ந்தவர்களையும் நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறோம். எப்படி அந்த பெண்மணி ஆசியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்துல இதோ ஆட்சி பதவி பயங்கரமாக ஃபிரௌனுடைய நிற்கிறதை, மறுபுறம் அங்கு எந்த வசதியும் எந்த பணமும் எந்த ஆட்சியும் எந்த ஆயுதமும் இல்லாத வெறுமனே வகையின் மீது நம்பிக்கையூட்டும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் இருக்கிறது. இது ரெண்டுக்கு மத்தியில் நடந்த போராட்டத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் கேளுங்க என்று சொல்கிறான். உம்ராவை நோக்கி மக்காவுக்கு போகக்கூடிய நேரத்தில் சவுதியில் இந்த துவாவை தான், ரப் இப்னிலி இந்த கபைதன் ஃபில் ஜன்னா வனஜினி மின் ஃபிரௌன் வஅமலி வனஜினி மின் அல் கௌமி அல் ظாலிமீன். உலகத்தில் ஒரு சிலர் அனுபவத்தோட வாழ்ந்தார்கள்,
புத்தியோட வாழ்ந்தார்கள், வகையையும் புத்தியையும் கலந்து வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நாசக்கார வாழ்க்கை வேண்டாம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் அல்லது இனையுமினூன பில் கைப், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு சமூகம் தான் எமக்கு தேவை என்றே அவர்கள் கேட்ட துவாவை போன்றே ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பி விட்டு போனார்கள். நாங்களும் இந்த மதரசாக்கின் ஊடாக இன்று இந்த மதரசத்தின் நிஸ்வான் உருவாக்க விரும்புவதை அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்த காலமும் இப்படிப்பட்ட பயங்கரமான காலம். நாளை கியாமத்து நாளையில தராசில நிற்கிறதையே ஒரு சிலர் மறுத்து போட்ட காலம். இமாம் புகாரி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரத்தில் சிலர் சொன்னாங்க, அப்படியெல்லாம் நிற்கிறதெல்லாம் ஒன்னும் இருக்காது என்று சிலர் மறுத்தார்கள். இன்னைக்கு என்னென்னலாம் மறுக்கிறார்கள் உலகத்தில், அல்லாஹ்வை மறுக்கிறார்கள், ரசூலை மறுக்கிறார்கள், இறுதி நபித்துவத்தை மறுக்கிறார்கள், குர்ஆனை மறுக்கிறார்கள், ஹதீஸை மறுக்கிறார்கள், பலதையும் மறுக்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த நிற்கிறதையும் மறுத்தார்கள். அந்த நேரம் தான் இமாம் புகாரி சொன்னார்கள், இங்க பாருங்க, உங்களுடைய புத்தியையும் அனுபவத்தையும் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு வாங்க, நான் உங்களை அழைக்கிறேன் வகையின் பக்கம். இந்த வகையோடு நீங்க ரெண்டு விஷயத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும், ஈமான சேர்க்கணும், அறிவு சேர்க்கணும். அதனால இமாம் புகாரி அவர்கள் வெறுமனை வகையோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. வகைக்கு பிறகு அவர்கள் குழந்திருப்பது கிதாபுல் ஈமான், அதுக்கு பிறகு அவர்கள் சொல்வது கிதாபுல் இல்ம், இல்முடைய பாடம். ஈமானையும் இல்மையும் ஒன்று சேர்த்துக் கொள்ளுங்க. ஈமானும் தேவை, இல்மும் தேவை. ஈமான் எப்படி தேவை? அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் உடைய தாய்க்கு இருந்த ஈமான், உம்முல் ஃபதல் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த தாய்க்கு அபுல் லஹப் மீது இருந்த கோபம், அல்லாஹுடைய வாக்குறுதியை அல்லாஹ் இந்த தாயின் மூலமாக நிறைவேற்றுகிறான். தப்பத்தி அதாபி லஹபி வதப் மாவனான் ஹுமாலுஹு மா கஸப், அழிந்து விட்டது அவனுடைய இரண்டு கரங்களும், அவனும் நாசமாகி விட்டான் என்று அல்லாஹ் சொல்வதை இந்த உம்முல் ஃபதல் என்ற தாயுடைய ஒரு அடி, ஒரு தடியை எடுத்து ஒரு அடியை போட்டார்கள் அபு லஹபுக்கு. அவனுடைய நாசம் இந்த தாயுடைய ஒரு அடியில தான் இருந்தது. அவனுடைய குழந்தைகள் கூட அவனுடைய பணத்தை தூக்கி வீச தயங்கினார்கள். அல்லாஹ் ஈமான் உள்ள, வகையின் மீது நம்பிக்கை உள்ள அந்த ஆபத்தான சூழலுக்கு மத்தியிலும் அப்படிப்பட்ட தாய்மார்களை அல்லாஹ் உருவாக்கினான். நபி அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ்வின் பாதையின் ஷஹாதத் வேணும் என்று கேட்டுக்கொண்டது யார்? உம்மு சுலைம், உம்மு ஹராம், உம்மு அரகா, உம்மு ஷரீக் ரதியல்லாஹு அன்ஹுன்ன, இந்த தாய்மார்கள் எல்லாம் அல்லாவின் பாதையில் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். அதற்காக வகையின் மீது நம்பிக்கை வைத்து சுமையா ரதி அல்லாஹு அண்ணா தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டது போன்று அவர்கள் அல்லாஹுடைய பேரை எனக்கு சொல்வதற்கு தடை இருக்கும் என்றால், அதற்கு ஒரு வித்தியாசமான கருத்து கொடுக்க வேண்டியிருக்கும் என்றால், நான் அதை என்னுடைய ஏகத்துவத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் நிச்சயமாக இந்த உயிரை கொடுப்பேன், அதற்கு நான் விலை பேச மாட்டேன் என்றே துணிச்சலாக நின்ற தாய்தான் சுமையா ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வகையின் மீதுள்ள நம்பிக்கையை ஆழமாக உள்ளத்தில் பதிவு வைத்தான். இன்று இந்த நாட்டில் உள்ள 240 மதரசாக்கள், இந்த நாட்டில் வெளியாக இருக்கும் முஅல்லிமாத்துகள், ஹாஃபிதாக்கள், ஆலிம்கள், முஅல்லிம்கள் அனைவர்களுடைய நோக்கமும் ஒன்றுதான். நாம் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளும் சமூகத்தில், எங்களுடைய நாட்டில், உலகத்தில் எதிர்நோக்கும் பிரச்சனை எல்லாம் மேல் சொன்ன இந்த மூனை மையமாக வைத்துதான் சொல்வார்கள். ஒரு சிலர் சொல்வார்கள், இதென்ன முகத்தெல்லாம் மூடிட்டு வாரீங்க, இதெல்லாம் திறந்துட்டு போங்க என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு சாரார் சொல்வார்கள், இதென்ன இப்படி எல்லாம் அணிஞ்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களெல்லாம் இப்படி நீங்க மறைச்சு கொண்டிருக்க தேவையில்லையே, எங்களை போல கொஞ்சம் ஃப்ரீயா வாழுங்க, இந்த ஹாட் சீசன்ல, இந்த சம காலத்துல இப்படி எல்லாம் போட்டு நீங்க சூட்டுக்கெல்லாம் மறைச்சு கொண்டிருக்கிறதுனா இதெல்லாம் தேவையான்னு கேட்பார்கள். ஆனா நாங்க இதை மையமாக வைத்து உங்களோட அனுபவத்தையோ எங்களோட சூட்டையோ, இதுதான் முனாஃபிகீன்களும் சொன்னார்கள், இந்த சூட்ல வெளியாகாதீர்கள் என்று அவர்கள் சொல்லி சஹாபாக்களையும் நபியையும் அங்கே முனாஃபிகீன்கள் என்ற ஒரு கூட்டத்தை உண்டாக்கி பிரிக்க முயற்சி செய்தார்கள். கனிமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய உள்ளத்துல வகையின் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஈமானுக்குரிய உழைப்பும் இல்முக்குரிய உழைப்பும் இந்த ரெண்டும் நடந்தாக வேண்டும். வகை ஒன்று தெரியும், வகை வருகிறது என்று தெரியும், வகையுடைய அறிவு அவர்களுக்கும் இருந்தது, வகையை எழுதியவர்களுக்கும் வகையுடைய அறிவு இருந்தது. வெறுமனே வகையுடைய அறிவோ போதாது, வகையுடைய அறிவில் பெரும் பயான்கள் செய்து முடிக்க முடியும், பெரும் எழுத்துகள் எழுத முடியும். ஆனா அந்த வகையின் மீதுள்ள நம்பிக்கை விசுவாசம், அந்த வகையுடைய வழிகாட்டல் படி அமல் செய்யும் துணிச்சலும் அந்த ஈமானும் வந்தால்தான் கண்ணியமானவர்களே இந்த இல்ம் எமக்கு புரோஷனாக இருக்கும். நான் ஒரு பெரிய ஒரு மனிதர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய பேர் வந்து கர்னல் அமிருதீன். அவர் நான் ஓதும் காலத்தில் இலங்கைக்கு வந்திருந்தார். அவரை நாம் கனடால சந்திச்சோம். அவருடைய கையில அந்த 2005 நான் அவர்கிட்ட விசாரித்த பொழுது அவர் சொன்னார், என்னுடைய கையில இதுவரைக்கும் 7000 அமெரிக்கன்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். 7000 அமெரிக்கன்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள மனிதர். அவர் ஒரு கர்னலாக இருந்தவர். அவர் வந்து தபலீகுடைய பணியில ஈடுபட்டார். அவரை வித்தியாசமான ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டார். எங்க கனடாலையும் அமெரிக்காலையும் அவருடைய கையில இவ்வளவு பெரிய அவருடைய ஒரு பழக்கம் இருந்தது. சில நேரம் கிளப் டான்ஸ் பண்ற கிளப் பூந்துருவாரு. அந்த டான்ஸ் கிளப் எல்லாம் யாருட? காபிர்கள இல்ல, முஸ்லிம்கள. அதிகமான ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிட்டு பார்த்தா துருக்கியர்களும் அரபியர்களும் தன்னுடைய ஈமான எழுந்துட்டு இருக்கிறாங்க, ஏராளமானவர்கள். இவர் ஒரு கிளப்ல போனா அரபிகள் எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு பெண்ணும் இருக்கிறா. அதுல ரெண்டு வகையான, ஒரு காபிரான பெண், ஒரு முஸ்லிமான பெண். இவருடைய அணுகுமுறையால, இவருடைய அந்த கம்பீர தோற்றத்தில், இவர் நடத்தின அந்த ஆங்கிலத்துடைய பேச்சினால கவர்ந்து சில பெண்கள் அந்த இடத்துல, சிலர் இஸ்லாத்த தழுவ, சிலர் வந்து தௌபா செய்ய தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள் அவருடைய சம்பாத்தியம் $500 மேற்பட்டது. 500-1000 ஒரு மணி நேரத்தில் சம்பாதிக்கக்கூடிய பெண். அவள் தன்னுடைய டான்ஸ விட வேண்டி வந்தது இந்த இஸ்லாத்தையும் தீனையும் கவர்ந்து உள்வாகின காரணத்தினால. ஒரு நாள் வாகனத்தில் போகும் பொழுது பெண்ணுடைய அந்த கை, ஒதுவுடைய இந்த பகுதி தெரிப்பற்றுச்சாம் அந்நிய ஆண்களுக்கு. அந்த பெண் அழுது கொண்டு கர்னல் அமிருதீனுக்கு கால் பண்ணி கேட்கிறாவா, எனக்கு பயமா இருக்குது, நாளைக்கு நான் தண்டிக்கப்படுவேனா தெரியாது. ஈமானுடைய உணர்வு வரக்கூடிய நேரத்தில் தான் மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். ஈமான் இல்லை என்றால் உயிரோடு மனிதனை கொல்றதுக்கும் தயங்க மாட்டாள் இந்த பெண். சஹீஹ் புகாரியுடைய ஒரு ஹதீஸ் நான் எப்பொழுதும் அது எனக்கு திருத்தத்துக்காக நான் பேசிக் கொள்வதுண்டு. நான் நீங்களும் இதை அடிக்கடி ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் பேசிக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தெரியும் ஹிந்த் பின் உத்பா, அபு சுஃபியானுடைய மனைவி, மாவியர் ரதியல்லாஹுடைய தாய், ஹிந்த் பின் உத்பா, ஹிந்தா ஹிந்தா என்று சொல்வார்கள். ஆனா ஹிந்த் என்று தான் அந்த பெண்ணை அரபு மொழியில் அழைக்க வேண்டும். ஹிந்த் பின் உத்பா, உத்பாவுடைய மகள் ஹிந்த். இந்த பெண்மணி யார்? ஹம்சா ரதியல்லாஹுவர்களுடைய ஈரலை துணிச்சலாக எடுத்து சப்பிய பெண் என்பதை அது இன்றைக்கு 7 பிள்ளைக்கும் தெரியும். ஆனா நான் கேட்கும் கேள்வி, இமாம் புகாரி அவர்கள் பல இடத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு இடத்தில் இமாம் புகாரி சொல்கிறார்கள், இந்த பெண் நபி அவர்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த கணவன் ரஜுலுன் ஷஹீஹுன், கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்குது, அவருக்கு தர வேண்டிய அளவு வேண்டிய செலவுக்கு தாராறு இல்லை, எனக்கு 100 தரணும்னா 50-60 தாராரு. இப்ப எனக்கு இந்த 50-40 திரகத்தை அவர்கிட்ட கேட்டா தரமாட்டாரு, அவருடைய அனுமதி இல்லாம எனக்கு எடுக்க முடியுமா என்று கேட்கிறார். நான் ஏன் பலகீனத்தை சொல்றேன், எனக்கிட்ட யாரும் அப்படி வந்து ஃபத்வா கேட்டா ஏன் மனம் உடனே போகும், இவர் யாரு, இவர் யாரு என்றுதான். என் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு அனுபவம் ஒன்று இருக்கிறது. ஒருவர் ஒருவரை கொலை செஞ்சுட்டு வந்துட்டார் ஒரு இடத்துல. நாங்க எல்லாரும் ஒன்றாரிக்கிறோம். அப்ப ஒரு பெருநாள், பெருநாள் ஒன்று ஒருவர் கோழி அறுத்தார். அந்த கோழி அறுத்தா கழுத்து வேற தலை வேற பிரிஞ்சிருச்சு. இந்த மனிதனை கொண்டுட்டு வந்தவர், அவர் இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து இந்த கோழியை சாப்பிடலுமான்னு என்கிட்ட பத்துவா கேட்கிறார். அப்ப எனக்கு வந்துச்சு, நீ மனுஷனை வெற்றத்துக்கே துணிஞ்சவனே, கோழியை கழுத்து ரெண்டாக வெட்டினத்துக்கு நீ கவலைப்படுறியே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பெண்மணி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இந்த கணவன் இப்படிப்பட்டவர், அவரோ கொஞ்சம் தர்றாரு இல்ல, எனக்கு எடுக்கலுமா? ஹுசிஹா பிமாரூஃப், நீ அத தேவையான உனக்கு எந்த அளவு எடுக்க வேணுமோ அந்த 40, அதுக்காகவே 400 அல்ல, இந்த 40 எடுக்க உனக்கு அனுமதி இருக்குது. நான் கேட்கிறேன், அன்று இதே பெண் தைரியமாக ஒரு அந்நிய ஆணுடைய ஈரலை சப்புவதற்கு தயங்காத பெண் இந்த கணவனுடைய பொக்கெட்ல கைய போட தயங்குறா. இதுதான் வஹியுடைய அறிவு மனிதனுக்கு ஏற்படுத்தும் வித்தியாசம். அந்த வஹியுடைய அறிவு வந்தது, அது ஈமானோட வந்தது. அதனால் கணவனுடைய பணத்தை எடுக்கவும் தயங்குறாள் இவள். அன்றே உயிருடன் ஆளுடைய மாமிசத்தை அதை விழுங்கேலும்டா விழுங்கிருப்பா, அவளால் அதை சப்ப முடியவில்லை. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் இந்த வகையுடைய அறிவின் நோக்கமாகும். இந்த மதரசா மாஷா அல்லாஹ் ஒரு குறுகிய காலத்தில் உலமாக்கள், முஃப்திமார்கள், நல்ல பல மக்கள், சாலிகான மக்கள் எல்லோருடைய பங்களிப்பு, இதுதான் எங்களுக்கு இன்றைக்கு சமூகத்துக்கு தேவை. குறையே பேசிக்கொண்டு வாழாம சமூகத்தில் என்ன செய்யணும் என்று சொல்லி பார்த்து அதுக்குரிய எந்த பணம் வேணுமா, உங்களோட அறிவு வேணுமா, உங்களோட நேரம் வேணுமா, சமூகத்துக்கு இதை பகிர்ந்து கொண்டா நிச்சயமாக ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படும். இல்லண்டா நாளுக்கு நாள் நாங்கள் ஆபத்துக்கும் அழிவுக்கும் பக்கம் போய்கொண்டிருப்போம். எங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. இறுதியாக சில வார்த்தைகளோடு முடிய போகிறேன். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அனைவர்களுக்கும் இந்த மதரசாவுடைய இந்த பட்டமளிப்புனால அஹ்லாக்குடைய சீர்திருத்தத்துடைய நாளாக மாற்றிக்கொள்வோம் என்றா நல்லா இருக்கும். அஹ்லாக்குடைய சீர்திருத்தத்துக்கு முந்தையுள்ள உலமாக்கள் சொல்லுவாங்க, நீங்க ஹியாவுலமுதீன படிங்க, இதை படிங்க, அரபுல இருந்தது, மொழிபெயர்ப்பும் இருந்தது, உலமாக்களோட சேர்ந்திருந்த விஷயங்களை படிச்சு கொண்டாங்க. இன்றைக்கு அப்படியான உலமாக்கள் இருக்கிறாங்க, ஆனா தேடி போயிட்டு உட்கார்ந்து படிக்கிறதுக்கு மக்களுக்கு நேரம் குறைவு. அதுக்கு நான் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சின்ன நசீகத்தை எல்லாருக்கும் செய்து வருகிறேன். முன்தகம் ஹதீஸ் என்ற ஒரு கிரந்தம் இருக்குது, அதுல அஹ்லாக்குடைய பகுதியில 390 ஹதீஸ்கள் இருக்குது. நீங்க அந்த கிதாபில் வெறுமனே அந்த அஹ்லாக்குடைய பகுதி எடுங்க, அதுல வெறுமனே மொழிபெயர்ப்பு மாத்திரத்தை எடுத்து நீங்க படிச்சீங்க என்று சொன்னா, நானும் திரும்ப திரும்ப படிச்சா இந்த 390 ஹதீஸும் எங்களோட வாழ்க்கைய உலகத்துக்கு முன்மாதிரியாக ஆக்கி தரும். ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அஹ்லாக்கை ஏழாக பிரித்து இந்த 360 ஹதீஸ் 90 ஹதீஸ்களும் மிக அழகாக தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு எங்க கைவசம் இருக்கிறதே அஹ்லாக்குடைய சீர்திருத்தம் தான் இன்று உம்மத்துக்காக கூட தேவை. அதுக்கு நான் சொல்லும் சில இந்த கருத்துக்களை கவனத்துக்கெடுங்க. உமர் ரலியல்லாஹுவர்கள் யார்? ஹத்தாபுடைய கழுதை இஸ்லாத்துக்கு வரையிலும், ஆனா உமர் இஸ்லாத்துக்கு வர முடியாது என்று மக்கால ஒரு பெண்மணி சொன்னாங்களாம். ஹத்தாவுடைய கழுத இஸ்லாத்துக்கு வர முடியும், உமர் இஸ்லாத்துக்கு வர முடியாது என்று ஒரு ஆண் தோழர் சொன்னாராம் என்று கிரந்தங்கள் எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹுடைய நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் அது உமராக இருக்கும் என்று. கண்ணியமானவர்களே, இதுதான் மனிதர்களை உண்டாக்கும் பணி, மனிதர்களை புனிதராக்கும் பணி. குறைகளை பார்த்து ஒரு நாளும் ஒரு சமூகம் கட்டி எழுப்பட முடியாது. திட்டி ஏசி குறை சொல்லி ஒரு சமூகம் உருவாக மாட்டாது. தூரத்தில் வருகிறார் அபு ஜஹலுடைய மகன், நபி அவங்க சொல்றாங்க, திட்டாதீங்க அவனோட வாப்பாவ, இவர்கிட்ட என்ன நலவு இருக்குதோ அதை நீங்க பெற்றுக்கோங்க. யார் அந்த காலித் இப்னு வலீத்? அவர் யார்? உஹத் போர்க்களத்தில் 70 பேருடைய ஷஹாதத்துக்கு காரணமாக அமைந்தவர். அவர்தான் எதிர்த்தரப்பில் இருந்து தாக்குதல் நடத்தினார். ஆனா நபி அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கவல் என்ன தெரியுமா? ஏன் இந்த புத்திசாலி காலித் பின் வலீத் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார்? மதரசாக்கள் மக்களை இப்படிதான் பார்க்கிறது. யார் வந்தாலும், எப்படிப்பட்ட குடும்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட தவறில் இருந்துட்டு வந்தாலும், ஜினால ஈடுபட்டிருக்கலாம், குடியில் ஈடுபட்டிருக்கலாம், தவறில் ஈடுபட்டிருக்கலாம், சூதில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனா எங்கள்கிட்ட வரும் பொழுது நாங்க அவர்களை ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அவர்கள் அணைச்சது போல, அவரை போல ஒரு புத்திசாலி நபி அவர்கள் சொன்னது இந்த வார்த்தை தான், இவரை போல புத்திசாலி இன்னும் தீனை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாரே. அல்லாஹு அக்பர். ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் வரவைத்து, சைஃபுல்லா என்ன ஹாலித், உங்களுக்கு அல்லாட வால் இருக்குதா? இல்ல, நபியுடைய துவா இருக்குதுன்னு சொன்னார்கள். அல்லாஹ் வாளை கொண்டு அவர்களை பயன்படுத்தினான். உமர் ரழியல்லாஹு அவர்கள் நபிக்கு பிறகு ஒரு நபியாக வரக்கூடிய அந்தஸ்தை பெற்றார்கள். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எமக்கு இந்த நாட்டில் பல நியமனங்களை செய்திருக்கிறான். நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக இருப்போம். பல அமைப்புகள், பல முயற்சிகள், மதரசாக்கள், தீனுடைய ஸ்தாபங்கள் பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த முயற்சிகள் எல்லாம் பாராட்டுக்குரியது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு எங்களுடைய முன்னிலையில மூன்று பேரும் உலமாக்களை கொண்டு நிறுத்தி, மூன்று பெரும் தாய்மார்களையும் குழந்தை நிறுத்திருக்கிறார்கள். அதனால் மற்றவர்கள் குறைந்தவர்கள் என்பது அல்ல. இவர்களை கண்ணியப்படுத்துவதும் எங்களுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். 50 வருஷமாக இந்தியாவை தன்னுடைய மண்ணிடமாக கொண்ட ஹஜரத் அப்துல்லா ஹஜரத் அவர்கள், எங்களுடைய ஜிப்ரி ஹஜரத் அவர்கள், அலியார் ஹஜரத் அவர்கள், இவர்கள் எல்லோரும் இங்கு வந்து தீனுக்காக பல சேவைகள் செய்திருக்கிறார்கள். தாராள உள்ளத்துடன் இவர்கள் விசாலமான ஒரு நோக்கத்துடன் பாடுபட்டிருக்கிறார்கள். அலியார் ஹசரத் எனக்கு தெரியும், 1979 எல்லாம் பாகிஸ்தானுக்கு அவர்கள் வருவார்கள். அங்கு தப்லீகுல் இஸ்லாத்தில் வெளியாகக்கூடிய மாணவர்களை எப்படி நாம் மதீனாக்கு அனுப்புவது, எப்படி அவர்களை மேல் படிப்புக்கு அனுப்புவது என்று பாடுபட்டார்கள். ஜிப்ரி ஹசரத் அவர்கள் இங்கு எல்லா மதரசாக்களும் கட்டப்பட வேண்டும், அது இந்த இயக்கம் இந்த இயக்கம் என்று ஒரு வேற்றுமை இல்லாமல் அவர்கள் பாடுபட்டார்கள். அதனால் இன்று கோடிக்கணக்கான ரூபா அந்த ஷேக் ஜாமிலுக்கு கபருக்கு நன்மையாகவும், இங்கு உலமாக்களுக்கு அது இருப்பிடமாகவும் மாறியிருக்கிறது. அப்துல்லா ஹசரத் அவர்கள் சுமார் 49 வருஷமாக இந்த மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்து, இன்றும் அல்லாஹ் அவர்கள் இவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் சதர சுகத்தையும், இவருடைய குடும்பங்களை அல்லாஹ் தீனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று துவா செய்வதுடன், இப்படியான ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த மதர்சா நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் மேலான பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிருதா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
For more lectures, visit slhub.com.